وعن خالد بن معدان رضي الله عنه عن معاذ قال قال رسول الله صلى الله عليه وسلم من غير أخاه بذنب لم يمت حتى يعمله يعني من ذنب كتاب منه. خالد بن معدان رضي الله عنه معاذ بن جبل رضي الله عنه தொட்டும் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கையர் அஹாஹு பிதம்பின் லம் யமுத் ஹத்தா யமலுஹு யானி மின் தன்பின் கதாப மின்ஹு. ஒரு மனிதர் ஒரு குற்றச் செயலை செய்துவிட்டு அதிலிருந்து அவர் திருந்தி மீண்டு விட்ட பின்னால் அந்த குற்றத்தை குறித்து யார் அந்த சகோதரரை ரோசப்படுத்துவாரோ பழிப்பாரோ அப்படிப்பட்ட மனிதர் மரணமாவதற்கு முன்னால் அதே செயலை செய்யாமல் இருக்க மாட்டார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருத்தர் கடந்த காலத்தில் தவறா நடந்திருக்காரு, குடிகாரரா இருந்திருக்காரு, இல்ல தொழுகை இல்லாம வயசாகிற வரைக்கும் தொழுகவே இல்லை, வயசுக்காக 60-50 வயசுக்கு வர பிறகு பள்ளிவாசலுக்கு வர்றாரு, இது மாதிரி கடந்த காலங்களில அல்லாவுக்கு மாறு செய்து நடந்தார், குற்ற செயலை புரிந்தார், இப்ப வந்துட்டார், திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்த பிறகு அவர் கடந்த காலத்திலே செய்த செயலை சுட்டிக்காட்டி அவரை கோபப்படுத்தினால், அவரை பழித்து சொன்னால், அல்லாஹ் இப்படி சொல்லுகிறவரை அதே செயலை செய்யாமல் மரணிக்க செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள். அந்த செயலை இவர் செய்வார் மௌத்தாரத்துக்குள்ள. அந்த மனிதர் எந்த செயலை பற்றி இவர் குறை சொன்னாரோ அதே செயலை இவர் செய்வார். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனை அல்லாஹால நன்மை செய்கிறானாகவும் தீமை செய்கிறானாகவும் தான் படைச்சிருக்கிறான். எந்த மனிதன் நன்மையே செய்துட்டு இருக்க முடியாது, அதே போல தீமையே செய்து கொண்டும் இருக்க முடியாது. ரெண்டு செயலையும் செய்கிற இயல்பில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் ரெண்டையுமே செய்வான், உலகத்தில் இருக்கிற காலம் வரையிலும் ரெண்டையும் செய்வான், அதான் மனுஷன். ஆனால் அவன் செய்த தீமைகளை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான், அவன் செய்த கெட்ட செயல்களிலிருந்து அவனை விடுவிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நமக்கு இதுல என்ன அதிகாரம் இருக்கிறது? எந்த காலகட்டத்திலும் மனிதர்களை நாம் பழித்து சொல்லக்கூடாது, எந்த குறைபாடுகளும் சொல்லக்கூடாது. சில பேர் 60 வயசுக்கு மேல தொழுக வர்றவங்க அவங்களை பார்த்து சொல்றது, இவர் இப்பதாங்க பள்ளிக்கு வர்றாரு, இது வரைக்கும் எப்படி இப்படியோ நடந்தார், அது தேவையே இல்லை, நீ இப்ப தொழுக வர்ற அல்ல அவரை மாதிரி நீ ஆக்கிடுவான். அதே மாதிரி குடித்து கொண்டிருந்தார், பயங்கர குடிகாரனாக இருந்தார், அதுக்கப்புறம் திரும்பி அவர் வந்துட்டாருன்னு சொன்னா அதோட விட்டுறணும், அவரை பற்றி பேசக்கூடாது. இந்த பண்பு இருக்கிறதே, இது மோசமானவர்கள் இழிவானவர்களது பண்பு என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் ஒரு சம்பாஷணை, அப்பதான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் ஃபிரௌனிடத்துல போறாங்க. ஃபிரௌன்ட்ட போய் அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவன் அல்லாது வேறு யாரும் இறைவன் இல்லை என்றெல்லாம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை அவர்கள் எடுத்து சொன்ன போது ஃபிரௌன் அங்க என்ன தெரியுமா கேட்டான், அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான், மூசாவே நீங்க எங்கிட்ட வளர்ந்தீங்க, சிறுபிள்ளையாக இருக்கிற போது என்னுடைய மாளிகையிலே வளர்ந்தீர்கள், அதற்கு பிறகு ஒரு குற்றத்தை செய்துவிட்டு தப்பித்து போய்விட்டீர்கள், இப்போ நான் நபி அல்லாஹ்வின் தூதர் என்பதாக சொல்லி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளை அடிச்சு அவன் இறந்து போயிட்டான். அந்த இறந்து போனதுக்கு வந்து தண்டனை என்னன்னா அவர் கொன்றுவாங்க, அதுதான் தண்டனை. யதார்த்தமாக அந்த செயல் நடைபெற்றது, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், இது அரசாங்கத்துக்கு தெரிந்து விட்டது என்று சொல்லி அந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள். அந்த வரலாறு இப்ப அதுக்கு பிறகு நீண்ட காலம் கழிந்து ஃபிரௌனிடத்திலே தன்னை ரசூல் என்று சொல்லி வந்தபோது அவன் எதை நினைவுபடுத்துறான் பாருங்க, அவன் தன்னை அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். மூசா நபி செய்த செயலை விட, பாவத்தை விட, குற்றத்தை விட மிகப்பெரிய குற்றத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு தன்னை இணையாக இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற அவன் தன்னுடைய செயலை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி மூசா நபி இப்ப குறை சொல்றான், நீங்க ஒரு தப்பு செய்துட்டு போயிட்டு இப்ப ரசூல் சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்களான்னு கேட்டான். இந்த பண்பு நிறைய பேரிடத்தில் இருக்கும். அவர்கள் செய்கின்ற ஒரு செயலை சுட்டி காட்டுகிற போது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிற போது, நீங்க மட்டும் என்ன யோக்கியமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சீங்களே, அப்படி சொல்லக்கூடாது. அது ஃபிரவுனுடைய குணம், ஃபிரவுனுடைய பண்பு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது அறியாமை காலத்திலே நடந்தது, நான் அறியாதவனாக இருக்கிற போது செய்தது அது என்பதாக பதில் சொல்லிவிட்டார்கள். அது மாதிரி மனிதன் அறியாமையிலே இருப்பான், அறியாமையிலே இருக்கிற காலத்திலே அவன் நினைத்ததை செய்வான், நினைத்தபடி நடப்பான். அதற்கு பிறகு அவன் தெளிவு வந்த பிறகு அதை விட்டு விட்டு அதற்காக வேண்டி வருந்துவான், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான். அல்லாஹ்வே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு நினைச்சிட்டாலே அல்லாஹ் மன்னிச்சிருவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் இறக்க குணம் உள்ளவர். அவன் கையேந்தி கேட்கிறது அழுகிறதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும், மனதில் நினைக்கிறான் நாம் இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும், இனிப்படியா நடக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டாலே அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியெல்லாம் இருக்கிற போது நமக்கு என்ன அதிலே அதிகாரம் இருக்கிறது, நமக்கு என்ன அதிலே உரிமை இருக்கிறது? சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி மனைவி, அதே நேரத்தில் யூத அரசனுடைய மகள், தபூக் யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த கனிமத் பொருள்களிலே சஃபியாவும் அடிமையாக வந்து சேர்ந்தார்கள். நல்ல அழகா இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருக்கிற போது மற்ற பெண்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அழகின் மீது பொறாமை கொண்டு, ஆமா அவ என்னதான் அழகா இருந்தாலும் அவ யூத வம்சத்து பெண்ணு தானே அப்படின்னு அது ஒரு கேவலமா பேசினாங்க. நம்ம ஆளுங்க இப்ப அப்படி இருக்காங்க, நிறைய பேரு அவங்கள மட்டும் நம்ம நினைக்க கூடாது. புதுசா இஸ்லாத்துல வந்துட்டா ஆமா புது முஸ்லீம் அப்படின்னுங்கறத ஒரு ஒரு கேவலமா நினைக்கிறது. இங்க அது இடம் இல்லை இஸ்லாத்துல. அப்படி நினைக்கவோ அப்படி பேசவோ கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வரையறை ஏற்படுத்துகிறது. இப்ப சொன்னாங்க இந்த மாதிரி சஃபியா யூத பெண் தானே, என்ன அழகா இருந்தா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இதே நம்ம தாயாருக்கு வருத்தம் ஏற்பட்டு போய்விட்டது. ரசூல்லா அவர்களே வந்து இந்த செய்தியை சொன்னார்கள், இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சல்லல்லாஹு கோபம் வந்தது, அப்படி பேசி அவர்கள் கண்டிப்பு செய்தார்கள். அதுக்கு பிறகு சத்யாவிடத்திலே சொன்னார்கள், இனிமேல் அப்படி யாராவது பேசுனா இந்த மாதிரி பதில் சொல்லுங்க. எப்படி பதில் சொல்லணும்? நான் ஹாரூன் அலி இஸ்லாமுடைய மகள், என்னுடைய தந்தை ஹாரூன் அலி இஸ்லாம் பரம்பரையில் அவங்க வர்றாங்க. என்னுடைய தந்தை ஹாரூன் அலி இஸ்லாம் ஒரு நபியின் மகள், என்னுடைய சிறிய தந்தை மூசா அலி இஸ்லாம் ஒரு நபியின் சகோதரி, அதாவது சகோதரின் மகள். என்னுடைய மூதாதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் ஒரு நபி, அவருக்கும் மேலாக என்னுடைய கணவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 நபிமார்களுடைய தொடர்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள். அவ்வளவு சிறப்பு அவங்களுக்கு இருக்கு. ஏதோ யூத இதில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தௌஹீத் இஸ்லாத்துல வந்தாச்சு, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசக்கூடாது. அப்படி பார்க்கிற போது ஏதாவது ஒரு வகையில நீங்கள் பழித்து சொல்லக்கூடியவர் உயர்வானவராக இருப்பார். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நினைவுபடுத்தினார்கள். அதுபோலத்தான் அபூஜாலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் அங்கெங்குமாக பார்க்க, ஆனா இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்க செய்த தியாகம் பெரிய தியாகம். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய உழைப்பை எல்லாத்தையுமே இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய சொத்து முழுவதையும் இஸ்லாத்திற்கு வேண்டி அளித்தார்கள். எவ்வளவு மாற்றம் ஏற்படுது பாருங்க. இந்த இடத்துல எப்படி நம்ம அவங்களை குறைப்படுத்த முடியும்? அந்த இக்ரிமா ரலியல்லாஹு பார்த்து சொல்வார்கள், இவர் அபூ ஜஹலுடைய மகன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌனை போல இந்த இஸ்லாத்தில் உள்ள ஃபிரௌன் அபூ ஜஹல் அவனுடைய மகன் சொல்லி சொன்ன போது அவர்களுக்கு மனதில் ஒரு வேதனை ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி அவர்களை வந்து சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னவர்களை அழைத்து கண்டிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் மரணித்தவர்கள் செய்த குற்றங்களுக்காக உயிரோடு இருப்பவர்களை பிடிக்காதீர்கள், குறை சொல்லாதீர்கள். அவர் முடிஞ்சு போயிட்டார், அவருடைய கணக்கு முடிச்சுட்டு. மரணித்து விட்டு சென்ற ஒருவருடைய தவறுக்காக வேண்டி உயிரோடு இருப்பவர்களை வேதனை செய்யாதீர்கள். அது மாதிரிதான் உயிரோடு இருப்பவருடைய தவறுக்காக வேண்டி மரணித்தவரை வேதனை செய்யக்கூடாது. இப்ப செய்யற சில பேர் தவறுக்காக வேண்டி அவங்க தந்தையையும் அவங்க குடும்பத்தையும் பிடிச்சு பேசக்கூடாது. இப்படி எல்லாம் இஸ்லாம் ஒரு சரியான ஒரு வழிமுறையை மனித குலத்திற்கு நமக்கு காட்டி தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு கண்ணு தெரியாது, தொழுகைக்கு அப்பவுமே முன்ன வந்துருவாரு. வந்த முன் சப்பல வந்து உட்காருவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு ஏதாவதும் பயான் செய்யறதா இருந்தா ஹதீஸ் சொல்றதா இருந்தா பக்கத்துல உட்காந்து கேட்பாரு. கொஞ்சம் காது கொஞ்சம் மந்தம், அதனால இந்த மாதிரி காது மந்தம், கண்ணு தெரியும் காது மந்தம், அதனால பக்கத்துல வந்து உட்காருவார். ஒரு நாள் சுபூ தொழுகைக்கு தாமதமாக வந்து விட்டார். ஒரு ரக்காத்து முடிந்து விட்டது, கடைசியில் நின்று தொழுதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பிறகு அவர் மீதம் இருக்கிற ஒரு ரக்காத்தை தொழுது முடித்த பின்னால பார்க்கிறாரு, உள்ள வர்றதுக்கு இடம் இல்லை. எல்லாரும் தொழுது முடிச்ச உடனே ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி நெருங்கி உட்கார்ந்துட்டாங்க. இப்படி எல்லாம் எந்திரிச்சு ஓடுற பழக்கம் இல்லை ரசூலுல்லாஹ் காலத்துல. தொழுத உடனே ஓடுற பழக்கம் கிடையாது, உட்காருவாங்க. எல்லாருமே உட்கார்ந்து நெருக்கமாக உட்கார்ந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. அவர் கடைசியில இருந்த மனிதர் அங்கிருந்து நவருங்க விசாலமாங்க விசாலமாங்கன்னு சொல்லிட்டே வந்தாரு. தெரிய எல்லாத்துக்கும் இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல உட்கார்ற ஆளு, காது கொஞ்சம் மந்தமா இருக்கிறதுனால பக்கத்துல போய் உட்காருவாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் வழிவிட்டாங்க. வழிவிட்டு வந்து முன் சப்பு கிட்ட வந்துட்டாரு. அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியிலே ஒரு மனிதர் உட்கார்ந்து இருந்தார். அவர் நவறு சொன்னார், அவர் நவறல, அங்க இருக்க உட்காருங்கன்ட்டாரு. நம்ம ஜனங்களை மாதிரிதான், அங்க உட்காருங்கன்ட்டாரு. இவருக்கு கோபம் வந்து விட்டது. கேட்டாரு, நீங்க யாருன்னு கேட்டார். தம்பி நீங்க யாருன்னு கேட்டார். அவர் சொன்னா, நான் இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு அவருடைய பெயரை சொன்னார். உடனே இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த கோபத்தில், ஓஹோ அந்த பெண்மணியின் மகனா நீ அப்படின்னு கேட்டார். அறியாமை காலத்தில் அவங்க தாயாரை பற்றிய ஒரு குறைவான சொல் இருந்திருக்கிறது, ஒரு தப்பான சொல் இருந்திருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி அந்த பெண் பெற்ற மகனா நீ அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு வெட்கம் ஏற்பட்டு விட்டது. அப்படியே தலை குனிந்து விட்டார். அந்த இடத்துல மனசுல ரொம்ப கஷ்டமா போச்சு. அல்லாஹு தஆலா அதை பொறுக்கல. என்னுடைய பள்ளியில உட்கார்ந்துகிட்டு இன்னொருத்தரை பத்தி நீ இந்த மாதிரி தவறா பேசுறதா, கடந்த காலத்திலே நடந்த ஒரு விஷயத்தை குறித்து நீ வந்து பழி சொல்வதா அப்படின்னு அல்லாஹ் வெதிந்து விட்டான். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கி வைத்தான், ஈமானுக்கு வந்த பின்னால மோமினான பிறகு யாரையும் கெட்டு சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவங்க தாயார தந்தையார எப்படி இருந்துட்டு போறாங்க, அதை பத்தி கவலை இல்ல. அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு யாராகிலும் அவரை கெட்டு அவமானப்படுத்துகின்ற கூச்சப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசுவது, அந்த மாதிரி கெட்ட பெயரை சொல்லி கூப்பிடுவது மிகப்பெரிய குற்றமாகும் என்று சொன்னான். மிகப்பெரிய தவறு. வமல்லம் யத்துபுல்லாலிமூன், யார் இந்த தவறிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையோ அவர்கள் மிகப்பெரிய அநீதம் செய்தவர்கள் என்று சொன்னார். அது மிகப்பெரிய தவறு என்று சொன்னான். தௌபா செய்தரு, இல்லாட்டினா அநியாயக்காரன் ஆயிருவன் சொன்னான். யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய மனதை நோவினைப்படுத்துகிற வகையில நடந்து கொள்ளக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அவன் எவ்வளவு மோசமானவனாக இருக்கட்டும், தவறு செய்தவராகத்தான் இருக்கிறான் என்று சொன்னாலும் கூட அவனையும் நோவினைப்படுத்துவதற்கோ சங்கடப்படுத்துவதற்கோ ஏதாவது ஒரு வகையில மனதுக்கு வேதனை கொடுப்பதற்கோ எந்த ஒரு மோமினுக்கும் அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்வேன், காபிரை கூட பார்த்து கேவலமா நினைக்க கூடாது. அவன் இணை வைக்கிறவனாக இருந்தாலும் சரி, இறை மறுப்பாளனாக இருந்தாலும் சரி, அவனோட நம்ம நல்லவன் நம்ம சிறந்தவன் நினைச்சோம்னா போச்சு, அது மாதிரி வந்துவே கூடாது. எந்த யாரை பற்றியும் இப்படிப்பட்ட தப்பான கேவலமான எண்ணங்களை நினைப்பதற்கோ சொல்வதற்கோ நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அது மாதிரியான செயல்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதிலிருந்து மீது விட வேண்டும். இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது, யாரை பத்தி நாம் அப்படி தப்பான பழி சொல்லை சொல்கிறோமோ அதே செயலை அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் செய்யாமல் அல்லாஹ் இவனை மரணிக்க விட மாட்டான். மௌத்தாரத்துக்குள்ள அந்த செயலை செஞ்சிருவான். குடிகாரனை பார்த்து அப்படி பேசினா மரணிக்கிறதுக்குள்ள இவனை குடிக்க வச்சிருவான், ஹராமான செயலை செய்ய வச்சிருவான். இது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று இன்னொரு ஹதீஸிலே வருகிறது. எனவே இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிற மனிதர்களை குறித்து எந்த வகையான தீங்கான வார்த்தைகளை பேசுவதோ மனம் நோம்படி நடப்பதோ கூடாது என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அப்படி நல்லபடியா இருந்தோம்னா நாம செய்யக்கூடிய நல்ல அமல்களும் பாதுகாக்கப்படும், இல்லனா அமல்கள் ஒரு பக்கம் அழிந்து கொண்டே போய்கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட தீங்கான செயலிலிருந்து நம்மையும் நம்ம சமுதாயத்தையும் பாதுகாத்துள்ளவனாக.